நீதிமொழிகளின் புஸ்தகம் 20 அதிகாரம். 27 வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 20 அதிகாரம் 27 வசனம். காலையில் மனசாட்சியை குறித்து கேட்டுக்கொண்டிருந்தோம். சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும். அந்த 27 வசனத்தை எப்படி வாசிக்கலாம் அப்படின்னா, மனசாட்சி. மனசாட்சி என்பது கர்த்தர் தந்த தீபம், ஒரு சர்ச் லைட், ஒரு டார்ச் லைட் போல. ஆண்டவர் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுதே, அது இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் அப்படின்னு எந்த பாகுபாடும் இல்லாதபடிக்கு, ஒரு மனுஷனை தேவன் தாயின் கருவறையில் வச்சு சிருஷ்டிக்கும் பொழுதே அவனுக்குள்ளார ஒரு தீபத்தை வைக்கிறார். ஒரு ஒரு டார்ச் லைட், ஒரு தீபம், ஒரு விளக்கு, ஒரு சர்ச் லைட். அதாவது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருளுக்குள்ளாக இருக்கு. இந்த இருளுக்குள் பிரவேசிக்க கூடியதான நீ, இந்த இருளில் நீ சிக்கிடாமல் இருக்கிறதுக்காக தேவன் என்னத்தை கொடுத்து அனுப்பிக்கிறார் அப்படின்னா, பாகுபாடு இல்லாதபடிக்கு எல்லா மனுஷனுக்கும் ஒரு தீபத்தை, ஒரு மனசாட்சியை வச்சு அனுப்புறார். ஆனால் நம்மளுடைய மாம்சத்தில் இருக்கிறதான இச்சைகள், நம்மளுடைய மாம்சத்தில் குடிகொண்டிருக்கிறதான இச்சைகள் வளர 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 நாட்கள் செல்ல 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 அந்த தீபம் அப்படியே அணைஞ்சு போயிடுது. அந்த டார்ச் லைட், அந்த சர்ச் லைட் ஃபியூஸாக போயிடுது. அப்படிதான் சொல்லலாம். நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, என்னுடைய தேவன் எனக்கும், என்னை தாயின் கருவறையில் வச்சு என்னை சிருஷ்டித்தவர் எனக்கு ஒரு தீபத்தை வச்சு தான் என்னை பூமிக்குள்ளே நினச்சி கொண்டு வந்தார். நான் சிறு பிராயத்திலே என்னுடைய தீபத்தை நான் நினச்சிட்டேன். என்னுடைய டார்ச் லைட் ஃபியூஸாக போயிடுச்சு. தேவனுடைய இரக்கம், அவருடைய அனாதி தீர்மானம், அவருடைய சிநேகம் என்னுடைய வாலிப நாட்களில் மெய்யான ஒளியாகி இயேசு கிறிஸ்துவை நான் இருதயத்தில் ஏற்று விசுவாசிக்கும் பொழுது அந்த தீபம் இப்போ முருடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தீபம் உள்ளாரிடுச்சு, அந்த விளக்கு உருவாயிடுச்சு, அல்லது இந்த டார்ச் லைட், சர்ச் லைட்டு கிடைச்சிச்சு. இப்போ பிசாசானவன் மறுபடியும் இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னா, இப்போ இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவிசுவாசிகளாகி அவருடைய மனக்கண்களை குருடாக்குறதுக்கு வகை தேடுறான் அப்படிங்கிறத நாம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர்ல வாசிக்கிறோம். இப்பிரபஞ்சத்தின் தேவன் பிசாசானவன் மறுபடியும், ஒரு காலத்தில் ரைட்டு ஃபீஸ் போயிடுச்சு, ஒரு காலத்தில் தீபம் அணைஞ்சு போனது ரைட்டு ஓகே, இப்பொழுது தேவன் நம்முடைய செத்து போயிருக்கிற நம்மளுடைய மனசாட்சியை உயிர்ப்பித்து ஒரு அந்த விளக்கை ஏற்றி அது அந்த உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் நம்முடைய ஆராய்ந்து நிதானித்து பார்க்கக்கூடியதான அந்த மனக்கண்ணை, அந்த விளக்கை அணைக்கிறதுக்கு பிசாசானவன் கங்கணம் கட்டி நிற்கிறான். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவருடைய மனக்கண்களை அவன் குருடாக்க விரும்புகிறான் அப்படின்னு வாசிக்கிறோம். பிரியமானவர்களை நாம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதாரு. ஏன் அப்படின்னா, அந்த மனக்கண் குருடாயிடுச்சு அப்படின்னா, பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையின் சுவிசேஷத்தினுடைய ஒளி நமக்கு பிரகாசமா இருக்காது. ரட்சிக்கப்பட்டது மாத்திரம் காரியம் இல்லை, ரட்சிக்கப்பட்டது, ஞானஸ்தானம் பெற்றது, மறுபடியும் பிறந்தது, திருச்சபையில் இருக்கிறதுங்கிறது காரியம் கிடையாது. பிசாசானவனுடைய அவனுடைய கங்கணம், அவன் எது வைராக்கியமா இருக்கான் அப்படின்னா, தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுனுடைய அந்த மகிமையின் சுவிசேஷத்தினுடைய ஒளி நமக்கு பிரகாசமா இராத பிடிக்க இந்த மனசாட்சியை குருடாக்க விரும்புறான். எவ்வளவு நாம் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டேனா கூட போதும், அந்த மனசாட்சியினுடைய சத்தத்தை கொஞ்சம் அலட்சியப்படுத்திட்டான் அப்படின்னா இது டிம் ஆயிடும். சுவிசேஷத்தினுடைய ஒளி அல்லது கிறிஸ்து இயேசுவில் உள்ள ஜீவியத்தில் உள்ளதான அந்த மகிமையின் ஒளி எனக்கு பிரகாசம் இல்லாமல் பெற முடியும். அப்ப எவ்வளவு ஷார்ப்பா காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆண்டவரே, எந்த சூழலில் என் மனசாட்சியை நான் தள்ளிடக்கூடாது. ஆண்டவரே, மனசாட்சியை தள்ளுகிறவர்கள் விசுவாசத்தை சேதப்படுத்துகிறார்கள் அப்படின்ட்டு வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் ஆவியானவர் சொல்லுகிறபடி பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடு போடுகிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றது. சோ அப்ப எவ்வளவாய் நம்முடைய மனசாட்சி நாம் காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு. இந்த காலையில் நான் கேட்டதுக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பிரியமானவர்களே, நம்ம ஒரு காலத்தில் நான் இப்படி யோசிக்கிறது உண்டு. ஆரம்ப நாட்களில் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வரும்பொழுது நான் இந்த வார்த்தையில் நான் நிறைய கேட்டேன். இப்பொழுதெல்லாம் நாம் திரும்ப அவைகளை நாம் கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. லேவியர்கள் எழுதின நிருபம் 4:27 வாசிக்கிறோம். தேவன் பழைய உடன்படிக்கையிலும் சரி புதிய உடன்படிக்கையில் இப்படிப்பட்ட சத்தியங்களை நாம் வாசிக்கிறோம். லேவியர் புஸ்தகம் 4:27, சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் செய்யத்தகாததை செய்து பாவத்துக்கு உட்பட்டு குற்றவாளியானால், தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்பொழுது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் ஒரு பலி செலுத்த வேண்டும் என்று நாம் வாசிக்கிறோம். 27 இஸ்ரவேலர்களுக்கு உண்டான ஒரு பழைய உடன்படிக்கையினுடைய ஒரு கட்டளை, ஒரு காரியத்தை அறியாமையினால் ஒரு காரியத்தை செய்து பின் நாட்களில் அது பாவம் என்று தெரிய வரும்பொழுது அவன் ஒரு பலி செலுத்தணும் அப்படின்றது. பின்னால் வாசிக்கிறோம் லேவியருடைய 5 லேவியர் புஸ்தகம் 5:17, ஒருவன் செய்யத்தகாததென்று கர்த்தருடைய கட்டளைகளால் விளக்கப்பட்ட யாதொன்றை செய்து பாவத்துக்கு உட்பட்டால் அதை அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். அது நிமித்தம் அவன் ஒரு குற்ற நிவாரண பலி செலுத்த வேண்டும் என்று நாம் 18 வாசிக்கிறோம். 5:17, அவன் அறியாமையினால் செய்தாலும் அவன் குற்றமுள்ளவனாயிருந்து தன் அக்கிரமத்தை சுமப்பான். இது குற்ற நிவாரண பலி. பின்னால 6 வாசிக்கிறோம். எவ்வளவு வரிசையா சீக்வன்ஸ் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். லேவியராகவும் 4, லேவியராகவும் 5, லேவியராகவும் 6. என்ன சொல்றார் அப்படின்னா, என்ன செலுத்தி செய்ய சொல்றார் அப்படின்னா, 2 ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக அநியாயம் செய்து தன் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பொருள் கொடுக்கல் வாங்கல் தன் அயலானுக்கு மாறாட்டம், ஒரு வஸ்துவை பலாத்காரமாய் பறித்துக் கொள்றது, தன் அயலானுக்கு இடுக்கன் செய்யறது, காணாமல் போனதை கண்டடைக்கிறது, மறுதளிக்கிறது, பொய்யான ஈடுதல், இப்படிப்பட்ட காரியத்தில் ஒருவன் பாவம் செய்தனாகில் அவன் செய்த பாவத்தினாலே குற்றவாளியானபடியால் தன் பலாத்காரமாய் பறித்துக் கொண்டது, இடுக்கன் செய்து பெற்றுக்கொண்டது, தன் வசத்திலே ஒப்புவிக்கப்பட்டது, காணாமல் போய் தாம் கண்டெடுத்தது, பொய்யான இட்டு சம்பாதித்த பொருளை எல்லாம் அவன் திரும்ப கொடுக்க கடவன், அந்த முதலை கொடுக்கிறதும் அல்லாமல் 1/5 அதிகமாகவும் கூட்டி அதன் குற்ற நிவாரண பலியை இடும் நாளில் அதற்குரியவனை கொடுத்து விட்டு, இப்படி அவனுடைய காரியங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். 7 வாசிக்கிறோம். சோ இப்ப நாம வந்து எந்த ஒரு பலிகளையெல்லாம் செலுத்தணும் அவசியம் இல்லை. எந்த பெண் குட்டி ஆட்டுக்குட்டி எல்லாம் போய் நாம் தேடிட்டு இருக்க வேண்டியதில்லை. நமக்காய் குற்ற நிவாரண பலியாய் பாவ நிவாரண பலியாய் இயேசு கிறிஸ்து நமக்காய் ரத்த சிந்தி பலியாகிட்டார். ஆனால் வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, 6 வாசிக்கிறோம், அவன் திரும்ப செலுத்த வேண்டிய காரியங்கள் எல்லாம் திரும்ப செலுத்தி எந்த நாளில் என்றால், 5 வாசிக்கிறோம், அதை தான் குற்ற நிவாரண பலியாக இடும் நாளில் அதற்குரியவனுக்கு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அந்த பலியை அவன் செலுத்த கடவன். ஆம் பிரியமானவர்களே, சோ இதெல்லாம் தேவனுடைய பிரமாணங்கள். நம்ம ஈஸியா சில வாழ்க்கையை நம்ம வந்து சுத்த மனசாட்சி வேணும் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுடைய கடந்த நாட்கள்ல சில நிகழ்ச்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மனசாட்சியில உறுத்திக்கிட்டே இருக்கும். சில விஷயங்கள் இங்கிருந்து ஆரம்பம் முதலாவது இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து திரும்பி போகும்பொழுது அந்த நாட்கள்ல ஒரு லிஸ்டே நான் போட்டேன். கான்ஃபரன்ஸ் முடிச்சுட்டு நான் ஊருக்கு என்னுடைய சொந்த ஊருக்கு திரும்பும் பொழுது லிஸ்ட் போட்டேன். யார்கிட்டலாம் வந்து மன்னிப்பு கேட்கணும், யாராருக்கு பணத்தை திரும்ப செலுத்தணும், யார்கிட்ட என்னென்ன காரியங்கள் நம்ம வந்து செய்யணும், நீதி நியாயங்களை நடப்பிக்கணுங்கிறத ஆவியானவர் அன்னைக்கு அதிகமாக எனக்கு போதித்தார். அதை சீக்கிரமாய் செய்வதற்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். தேவன் மன்னிக்கிறார். என்னுடைய அறியாமையின் காலத்தில் நடப்பித்த அத்தனையும் தேவன் என்னவா இருக்கிறார், மன்னிக்கிறார். ஒரு குற்றமுள்ளவனாயிருந்து அவன் அறியாமையினால் செய்தாலும் அது குற்றம் தான், அது பாவம் தான். ஆனால் அவன் திரும்ப செலுத்த வேண்டியதை. இது பழைய ஏற்பாட்டு சத்தியம் மாத்திரம் இல்லை, புதிய உடன்படிக்கையில் சகேயு செய்தது நாம் வாசிக்கிறோம். அவனுடைய ஆரம்ப நாட்களில் அவன் அநியாயமாய் எவ்வளவோ அவனுடைய திரவியத்தை அவன் சம்பாதித்திருந்தாலும், இயேசு அவனுடைய வீட்டுக்குள்ள அந்த மெய்யான ஒளி, அவனுடைய அணைந்து போயிருந்ததான ஒரு மனசாட்சி, அவனுடைய தீபம் உள்ளார எவ்வளவுதான் காரியருள் போற தீபம் அணைந்திருந்தாலும், இயேசு மெய்யான ஒளி அவனுடைய இருதயத்துக்குள் வந்து அந்த தீபம் எரியும் பொழுது அவனுடைய மனசாட்சியில உணர்வு பெற்றுட்டான், நான் உடனே திரும்ப செலுத்துவேன், நான் ஒப்புரவாயிடுவேன், நான் சரி செய்துறேன் அப்படின்னு சொல்லுகிறதான இந்த மனசாட்சி. பிரியமானவர்களே, நமக்கு இந்த நாட்கள் அதிகமாய் தேவை. ஆரம்பத்தில் செஞ்சுட்டு இன்னைக்கு விட்டுறது கிடையாது, இன்னைக்கும் அந்த ஒரு மனசாட்சி நமக்கு இருந்துகிட்டே இருக்கணும், கூர்மையான ஒரு மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கணும். அந்த படப்படப்பு, சவுலுடைய சால்வை தொங்கலை தொட்ட பொழுது அவனுடைய தாவீதனுடைய மனசாட்சி படபடத்தது போல, இப்பயும் அந்த ஒரு காலத்தில் ஆரம்பித்தது மாத்திரம் இல்லை, இப்பொழுதும் அந்த ஒரு படபடப்பு இருக்கிறதும், இருதயத்துக்குள்ளதான அந்த சைரன் ஒழிக்கிறதும், தேவ சமாதானம் நம்மளை விட்டு வெளியில போகிறதும், ஒரு கூவுகிற ஒரு மனசாட்சி நம்மளுடைய இருதயத்துக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். ஆண்டவரே, நான் யார்கிட்ட திரும்ப செலுத்தலாம், யார்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட நான் சரி செய்யணும், யார்கிட்ட நான் திரும்ப கொடுக்கணும், ஆண்டவரே இந்த வாழ்க்கைக்கு என்ன கொண்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது, பிரியமானவர்களே, நன்கு ஒரு அஸ்திவாரத்தை, ஒரு அடித்தளத்தை நாம் சரியாக போட முடியும். அஸ்திவாரம் போட்டவர்களுக்கும் மறுபடியும் இந்த ஒரு கூவுகிற ஒரு மனசாட்சியை, இன்னொரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம், 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் நாம் இங்கே வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒரு மனுஷன், 2 ராஜாக்கள் 6 அதிகாரம் 5 வசனம், சில தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் எலிசாவோடு கூட மரம் வெட்டுறதுக்காக கோடாரியோடு ஒரு ஆற்றங்கரைக்கு போறாங்க. அங்கே வாசிக்கிற 5 வசனத்தில், ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி வீழ்த்துகையில் கோடரியானது தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டது என்று கூவினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். ஆச்சரியமா இருக்கு, இரும்பு மிதக்கிற நிகழ்ச்சி எங்க இருக்கு அப்படின்னா வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஒரு நீரில், தண்ணீரில் இரும்பு மிதக்கிற நிகழ்ச்சி இங்க வாசிக்கிறோம். ஒரு கொப்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை தண்ணீரில் மிதக்க பண்ணினான். அவன் அந்த கோடரியை எடுத்துக்கொண்டான் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இரும்பு மிதக்குமா அப்படின்னா நிச்சயம் மிதக்கும். யாராருடைய வாழ்க்கையில இரும்பு மிதக்கும் என்றால், யாராருடைய மனசாட்சியில் கூவுகிற மனசாட்சி இருக்கோ, அவன் எப்படி கூவினான் வாசிக்கிறோம் அப்படின்னா 5 வசனத்தில், ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான். அந்த மனசாட்சி நமக்கு இருக்கணும். இப்ப மரம் வீழ்த்துறதுக்காக, மரம் வெட்டுறதுக்காக போறான், கையில ஆயுதம் இல்ல. இப்ப நீங்க தொழில் செஞ்சு ஆகணும், நீங்க மரம் வெட்டிட்டு வரணும், ஒரு தொழில் செய்யணும், கையில அதுக்குரியதான ஒரு இருப்பு ஆயுதம் இல்லைங்கிறப்ப, சரி பக்கத்துல கை மாத்தா வாங்கலாம்னு சொல்லிட்டு இரவலுக்காக வாங்கிட்டு வந்ததான பொருள் இன்னைக்கு தண்ணியில போயிடுச்சு. கூவினான், அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று, ஐயோ என் ஆண்டவனே, அது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூவினான் இருக்கு. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கூவுகிற மனசாட்சி உள்ளவருடைய வாழ்க்கையில தான் இரும்பு மிதக்கும். ஆண்டவரே, இங்க இரவலா 10,000 வாங்கியிருக்கேன், இங்க இரவலா இவ்வளவு வாங்கியிருக்கேன், இந்த பேங்க்ல இவ்வளவு வாங்கியிருக்கேன், இவன்ட்ட இவ்வளவு கைமாத்து வாங்கியிருக்கேன், இவ்வளவு இங்க வாங்கியிருக்கேன், அங்க வாங்கியிருக்கேன், இங்க வாங்கியிருக்கேன். ஆனா மனசாட்சியில என்ன இல்லை அப்படின்னா, கூவுகிற 4 பக்கமும் எனக்கு இவ்வளவு கடன் இருக்கே, இவ்வளவு வாங்கி ஒரு கடன் பண்ணி குடும்பத்தை நிர்வாகம் பண்ணிக்கிட்டு இருக்கேனே, இவ்வளவு 4 பக்கமும் என்ன சூழ்ந்து நெருக்கி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிர்விசாரமாய் எந்த ஒரு மனசாட்சியில் ஒரு கூவுதலும் இல்லாதபடிக்கு நிம்மதியா தூங்குகிறதும், பிரியாணியும் ஐஸ்கிரீமும் பர்த்டேவும் புது சாரியும் நல்லது கெட்டது எல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு மனசாட்சியில அடுத்தவன்ட்டு இரவலா வாங்கினதே, வாங்கினதை திரும்ப செலுத்தணுமே, ஒரு நீதியை நடப்பிக்கணுமே, அப்படிங்கறதான எந்த மனசாட்சியிலும் ஒரு பாதரிங் இல்லாதபடிக்கு சர்வசாதாரணமா இருப்போமானால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில எப்படி இரும்பு மிதக்கும்? இரும்பு மிதக்காது. நம்முடைய வாழ்க்கையில் இரும்பு மிதக்கணும், தேவன் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படின்னா அந்த மனசாட்சியில கூவும் பொழுது ஒரு வாழ்க்கையில தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஐயோ இப்படி இருக்கே, வாங்கின கடனாச்சே, வாங்கிட்டேனே, தெரியாம வாங்கிட்டேனே, அறியாமையில வாங்கிட்டேனே, திரும்ப செலுத்தணுமே, இது என்னைக்கு இது பாரம் முடிய போகுது, இது எப்ப நான் அடைக்க போறேன்? ஆப்பிரியமானவர்களே, அந்த மனசாட்சியை கூர்மையான வைத்துக் கொள்ளும், கூர்மையான ஒரு மனசாட்சியை நம்முடைய வாழ்க்கையில் நாம் காத்துக்கொள்வதற்கு நாம் தீவிரிப்போம். நாம் திருச்சபைக்கு வராதற்கு முன்னதாக நான் அடிக்கடி என்னுடைய ஸ்தல சபையில் சொல்றது உண்டு, திருச்சபைக்கு நாம் வராத நாம் ரட்சிக்கப்படாததற்கு முன்னால நம்முடைய மனசாட்சி ஒரு கள்ளத்தராசு மாதிரி, ரட்சிக்கப்படாததற்கு முன்பு நம்முடைய மனசாட்சி ஒரு கள்ளத்தராசு. அது என்ன கள்ளத்தராசு அப்படின்னா, உன் வீட்டுக்கு ஆற்றினுடைய வெள்ளம் பூந்துச்சா அப்படின்னு கேட்டா கையெழுத்து போடு, 2000 ரூபா கவர்மெண்ட் 2000 ரூபா தரான், வெள்ளம் பூந்ததா கையெழுத்து போடு அப்படிங்கிறப்ப, வெள்ளமும் பூந்திருக்காது ஒண்ணு போக்காது, அது ஏதோ ஊர்ல பூந்திருக்கும், ஓகே கையெழுத்து போடுங்கிறப்ப, ஆமா என் வீட்டுக்குள்ளரையும் வெள்ளம் பூந்துச்சு, இந்த கையெழுத்து போடுறேன், 2000 கூட வாங்கிக்கிறது, அதான் கள்ளத்தராசு. இப்ப அந்த கள்ளத்தராசு இல்ல, முத்திரையான தராசு நம்முடைய வாழ்க்கையில கூர்மையானது. நகைக்கடையில ஒரு தராசு இருக்கு பாருங்க, நகைக்கடையில இருக்கிற ஒரு தராசு போல ஷார்ப்பா, இன்னைக்கு இருக்கிற மளிகை கடையில எல்லாம் அந்த தராசு வந்துருச்சு. இப்ப சும்மா ஒரு ஒரு ஜாமான் எடுத்து வச்சா போதும், அந்த டிஜிட்டல் அப்படியே போயிட்டு வரும், 0, 7, 8, 10, 3, 4 அப்படின்னு வந்து டக்குன்னு என்ன வந்து நிற்கும், அப்படி 0 அப்படி வந்து நிற்கிறது போல அவ்வளவு துல்லியமாய். ஆண்டவரே, அந்த மனசாட்சியை, அந்த கூவுகிற மனசாட்சியை, படபடக்கிற மனசாட்சியை, பயப்படுறது உடனே குயிக்கா முள்ளு உள்ளார காலில் சொருண மாத்திரத்தில் உடனே எடுக்கிறதுக்கு, உடனே எடுக்கிறது, ஃபியூஸ் போன மாத்திரத்தில் உடனே ஃபியூஸ் போடுறது, கண்ணில் ஒரு தூசு உளுந்த மாத்திரத்தில் வண்டி நிறுத்தி உடனே தூசு எடுக்கிறது போல. ஆண்டவரே, அப்படிப்பட்ட மனசாட்சி எங்களுக்கு தாங்க, நல்ல ஒரு கூர்மையான ஒரு மனசாட்சி, ஒரு கூவுகிற ஒரு மனசாட்சி, படபடக்கிறதான ஒரு மனசாட்சி இருந்து பிரியமானவர்களே துல்லியமான ஒரு வாழ்க்கைக்கு நடத்தும் பொழுது நாம் ஆரோக்கியமாய் சமாதானமாய் சந்தோஷம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை நாம் என்ன செய்ய முடியும், வாழ முடியும்.
பரிசுத்த ஆவியின் நிறைவு, அழைக்கிறார் என்று